அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இன்று இலங்கையில் துவங்கியிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பேசிய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ, காமன்வெல்த் அமைப்பானது தண்டிக்கத்தக்க தீர்ப்பு கூறும் அமைப்பாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
If the Commonwealth is to remain relevant to its member countries, the association must respond sensitively to the needs of its peoples and not let it turn into a punitive or judgmental body.
இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனை சந்திக்க முயன்ற இலங்கையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளுகள் குறித்த செய்திகள். இலங்கை அரசுடன் இணைந்து செயற்படவே இந்தியா விரும்புவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் பிபிசி அளித்த செய்தி. இலங்கையில் 1982 ஆண்டுக்கு பின் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை இலங்கை அரசு சேகரிக்க துவங்கியிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்குநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சீனாவில் மிகவும் கண்டனத்துக்குள்ளான கட்டாய தொழில் சிறு முகாம்களை அகற்றுதல், ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை மட்டுமே பிரசவிக்கலாம் என்ற கொள்கையை தளர்த்துதல் உட்பட முக்கிய சீர்திருத்தங்கள் பலவற்றை சீனா அறிவித்திருக்கிறது. மனித உரிமை விவகாரங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றை சீர்திருத்தும் நோக்கத்தோடு மரண தண்டனைக்குரிய குற்றங்கள் பட்டியல் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த மாற்றத்தின்படி தாய் அல்லது தகப்பனார் தமது குடும்பத்தின் ஒரே பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தம்பதிகள் இரண்டாவது குழந்தை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்படும்.
இதனிடையே சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்களை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சந்தைகளில் தனியார் துறை போட்டியிடுவதிலிருந்த கட்டுப்பாடுகளை அரசு தளர்த்தியிருக்கிறது. தனியார் வங்கிகளை நிறுவவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் இருந்து விலகி உள்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்சியின் மூத்த அதிகாரிகளின் கூட்டத்தை தொடர்ந்து இந்த சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டன.
மயன்மார் நாட்டில் அரசியல் கைதிகள் 69 பேரை விடுதலை செய்வதாக அதிபர் தியன் சீன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் ராணுவ ஆட்சித் தலைவர் ஜெனரல் நேவின் அவர்களின் பேரப்பிள்ளைகள் இருவரும் விடுவிக்கப்பட்ட இந்த 69 பேரில் அடங்குவார்கள். நாட்டிலே அதிரடி புரட்சி ஒன்றை ஏற்படுத்த முயற்சி செய்த குற்றத்திற்காக இவர்கள் இருவருக்கும் 11 வருடங்களுக்கு முன்னர் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. இந்த வருடம் முடிவடைவதற்குள் அரசியல் கைதிகள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அதிபர் தியன் சீன் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து உயர்மட்ட குழு ஒன்று மயன்மாருக்கு விஜயம் செய்யும் நேரத்தில் அதிபரின் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார் எமது பிபிசி மூவர்.
மாலத்தீவுகளின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். கடந்த பிப்ரவரியில் பதவியேற்ற முகமத் வாஹித் அவரது மனைவியின் மருத்துவ தேவைக்காக சிங்கப்பூர் ஊடாக நேற்றிரவு ஹாங்காங் சென்றிருப்பதாக அவரது பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். பெரும் இழுவரிகளுக்கு மத்தியில் நாளை சனிக்கிழமை அதிபர் தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் அரசு தலைவர் நாட்டில் இல்லாமல் அங்கு பெரும் அரசியலமைப்பு சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது. இதற்கு முன்னர் நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகள் செல்லுபடியற்றதாக்கப்பட்ட நிலையிலேயே நாளை அங்கு புதிய தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது.
அமெரிக்காவில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பேருரை என்று கருதப்படும் அப்ரஹாம் லிங்கன் அவர்களின் கெட்டிஸ்பர்க் பேருரையை புத்தி இல்லாத ஒரு மனிதனின் புலம்பல் என்று விவரித்து 150 வருடங்களுக்கு முன்னர் பேட்ரியட் நியூஸ் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட ஆசிரியர் தலையங்கத்தை பத்திரிகையின் இன்றைய உரிமையாளர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். 1863 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமெரிக்க உள்நாட்டுப் போர் காலத்தில் பிரசுரிக்கப்பட்ட இந்த ஆசிரியர் தலையங்கம் அதிபர் லிங்கன் அவர்களின் பேருரையின் முக்கியத்துவத்தை, காலத்தால் அழியாத அவருடைய நாவன்மையை, அவருடைய வார்த்தைகளின் வரலாற்று பதிவை முற்றாக தவறவிட்டிருந்தது என்று கூறி இதற்கு மன்னிப்பு கோரியிருந்தது தற்போதைய பேட்ரியட் நியூஸ் பத்திரிகை உரிமையாளர்களின் கருத்து. அந்த ஆசிரியர் தலையங்கத்தை எழுதியவர் தமது லிங்கன் எதிர்ப்பு கொள்கைக்கு விசுவாசமாக இருந்திருக்கலாம் அல்லது கடுமையான குடி போதையில் எழுதியிருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது.
விளையாட்டுப் போட்டிகளின் போது ஊக்கமருந்துகளை பயன்படுத்தும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய சட்ட விதிகள் தென்னாப்பிரிக்காவின் ஜோகானஸ்பர்க் நகரில் இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. விளையாட்டுப் போட்டிகளின் போது விளையாட்டு வீரர்கள் தங்களின் செயற்பாட்டை வேகப்படுத்துவதற்காக ஊக்கமருந்து பயன்படுத்தியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு 4 ஆண்டுகாலம் கட்டாய தடை விதிக்கப்படும். அவர்கள் குறைந்தது 1 ஆண்டுக்கு ஒலிம்பிக் தடையையும் பெறுவார்கள். ஊக்கமருந்து பாவனையை தடுப்பதற்கான உறுதியான கட்டமைப்புகள் குறைவாக காணப்படுகின்ற நாடுகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கு செய்வதற்கு அதற்கு பொறுப்பான WADA அமைப்புக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
சவுதி அரேபியாவில் உரிய ஆவணங்கள் பெறப்படாமல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சவுதி நடவடிக்கையில் சுமார் 50,000 வெளிநாட்டு பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 20,000 எத்தியோப்பிய நாட்டு தொழிலாளர்கள் ரியாத்திலிருந்து வெளியே உள்ள தற்காலிக முகாம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்த காமன்வெல்த் எனப்படும் பொதுநலவாய மாநாடு இன்று வெள்ளிக்கிழமை இலங்கை தலைநகர் கொழும்பில் முறைப்படி துவங்கியிருக்கிறது. இதில் பேசிய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ, பொதுநலவாய அமைப்பானது தண்டிக்கத்தக்க தீர்ப்பு கூறும் அமைப்பாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம்
சிவகன்.
Vanakkam. Assalamu alaikum. Good morning. Your Excellencies, ladies and gentlemen.
Sri Lanka extends a warm welcome to the distinguished delegates representing the member states of the Commonwealth.
காமன்வெல்த் தலைவர்களின் மாநாட்டை நடத்துவதற்கு இலங்கை உகந்த நாடா என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் அங்கு அந்த மாநாடு ஆரம்பமாகி இருக்கின்றது. இலங்கையில் இறுதிப் போரில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சுயாதீனமான விசாரணையை நடத்த இலங்கை மறுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியா, கனடா மற்றும் மொரீசியஸ் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்கள் கொழும்பில் நடக்கின்ற இந்த மாநாட்டை பகிஷ்கரித்த நிலையில் அது ஆரம்பமாகி இருக்கின்றது. பிரிட்டிஷ் எலிசபெத் மகாராணியாரின் சார்பில் மாநாட்டை ஆரம்பித்து வைத்த இளவரசர் சார்ல்ஸ் அவர்கள் காமன்வெல்த் அமைப்பின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை காரணமாகவே அனைவரும் இங்கு கூடியிருப்பதாக கூறினார்.
Ladies and gentlemen, each one of us is here because of the hope and the trust we place in the Commonwealth to bring that touch of healing.
காமன்வெல்த் அமைப்பின் மீது நாம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு, நம்பிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பிரச்சினைகளுக்கான தீர்வை தேடி நல்ல எதிர்காலத்தை காணவே நாம் இங்கு அனைவரும் கூடியிருக்கின்றோம். காமன்வெல்த்தின் தலைவியான மகாராணியார் அவர்கள் தனது வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கின்றார். அவர் சார்பில் இந்த மாநாட்டை ஆரம்பித்து வைப்பதற்காக நான் பெருமை அடைகின்றேன் என்றார் இளவரசர் சார்ல்ஸ். இந்த நிலையில் அங்கு வந்திருந்த அனைத்து காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்த இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது ஆரம்ப உரையை நிகழ்த்தினார்.
As one of the 8 founding members of the modern Commonwealth, Sri Lanka is deeply honored to host this event. I'm extremely thankful to all of you.
நவீன காமன்வெல்த்தை நிறுவிய 8 நாடுகளில் ஒன்று என்ற வகையில் இலங்கை இந்த மாநாட்டை நடத்துவதில் மிகுந்த பெருமை அடைகின்றது. உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். உங்கள் ஆதரவில் நீங்கள் மிகவும் திடமாக இருந்ததற்கும் இலங்கையில் போருக்கு பின்னான நிலைமையின் சிக்கல் தன்மை குறித்த உங்கள் புரிந்துணர்வுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றார் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. அதேவேளை காமன்வெல்த் அமைப்பு ஏனையவர்கள் செய்வது சரி தப்பு என்று ஒரு தீர்ப்பு சொல்லும் அமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார்.
If the Commonwealth is to remain relevant to its member countries, the association must respond sensitively.
காமன்வெல்த் அமைப்பானது தனது உறுப்பு நாடுகளுக்கு அர்த்தமுள்ளதாக உகந்ததாக இருக்க வேண்டுமானால் அந்த நாடுகளின் மக்களின் தேவைகளை அவர்களது உணர்வுகளை மதிக்கும் வகையில் அது பார்க்க வேண்டும். அதை விடுத்து ஒரு தண்டிக்கின்ற தீர்ப்பு கூறுகின்ற அமைப்பாக அது இருக்கக்கூடாது என்றார் ராஜபக்ச.
பிபிசி செய்திகளை தொகுத்து தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலர் கமலேஷ் சர்மாவும் இன்று மாலை நடத்தவிருந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்று இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்துக்குரிய இலங்கை அரசாங்க பேச்சாளர் ஒருவர், அதிபரின் கூட்டங்கள் நீண்டுவிட்டதன் காரணமாகவே அந்த செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாகவும், செய்தியாளர்களை சந்திக்க விரும்பாததாலோ அதனை ஜனாதிபதிதான் ரத்து செய்தார் என்பதோ தவறு என்றும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அங்கு பலரை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்களை சந்தித்து வடமாகாண சபையின் நிலைமைகள் மற்றும் விடயங்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார். யாழ் பொது நூலக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதனையடுத்து பிரிட்டிஷ் பிரதமர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவருகின்ற உதயன் செய்தித்தாள் அலுவலகத்திற்கு சென்று அதன் பிரதம ஆசிரியர் கானமயில்நாதன், அதன் நிர்வாக பணிப்பாளர் சரவணபவன் ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்தினார். இதனையடுத்து வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து சுன்னகத்தில் உள்ள சபாபதி பிள்ளை முகாமில் பல வருடங்களாக வசித்து வருகின்ற இடம்பெயர்ந்த மக்களையும் சந்தித்து அவர்களது குறைகள் கவலைகளை கேட்டறிந்ததுடன் அவருடைய வாழ்க்கை நிலைமைகளையும் நேரில் பார்த்தறிந்தார். சபாபதி பிள்ளை முகாமுக்கு சென்ற பிரிட்டிஷ் பிரதமருக்கு நாட்டில் நிலைமைகள் நன்றாகவே இருக்கின்றன என்பதை காட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான அரசு ஆதரவாளர்கள் வழியில் திரண்டிருந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மூன்றாவது நாளாக இன்று மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் முற்றத்தில் நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களையும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் நேரமின்மை காரணமாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அவர் அங்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் அவர்களுக்கும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான பேச்சுக்களின் போது என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்று இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்
பல விடயங்களை பற்றி பேச்சு பேசினார்கள். நாங்கள் பேசினோம் வடமாநிலத்துடைய செயல்பாடு, செயல்பாடு உள்ள இடைஞ்சல்கள், அதிகாரங்கள், ஆளுநருடைய செயல்பாடு, வடமானம் செயல்படுவதற்கு தேவையான நிதி, வடமானம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் யுத்தத்தின் காரணமாக, ஆனபடியால் அதனுடைய தேவைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்ற நிலைமை, காணிபுரியம் சம்பந்தமான பிரச்சனைகள், இராணுவ பிரச்சனம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதன் காரணமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இளைஞர்கள் நெருக்கடிகள், அப்படி பல விஷயங்களை பற்றி உரையாடல் நடைபெற்றது. மிகவும் திருப்திகரமாக நடைபெற்றது. பிரதமரும் பல கேள்விகளை கேட்டார், அதற்கு பதில்களும் கொடுக்கப்பட்டன. அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. வடகிழக்கினுடைய இன வீராசாரத்தை மாற்றி அமைத்து தமிழ் பேசும் மக்களுடைய மொழி ரீதியான கலாச்சார ரீதியான அடையாளங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. ஆனபடியால் இன்றைக்கு இந்த விதமான கர்மங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு எங்களுக்குள்ள ஒரே ஒரு வழி சர்வதேச சமூகத்தை அழுத்தம். அந்த அழுத்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். எங்களால் கூறப்பட்ட பல விடயங்களும் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். நாங்கள் தொடர்ந்து ஒருமித்து வேலை செய்வோம் என்று கருகின்ற வாக்குறுதியை எமக்கு தந்தார்.
என்றார் சம்பந்தன் அவர்கள். காணாமல் போயுள்ளவர்களின் நிலைமைகள் குறித்தும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பற்றியும் பிரிட்டிஷ் பிரதமருடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
காணாமல் போன விடயங்களை பற்றி நாங்கள் பேசினாங்கள். ஆனால் இது ஒரு மிகவும் சிக்கலான விடயம். இது விடயம் சம்பந்தமாக மக்களுடைய உணர்வுகள் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். விசேஷமாக இவ்விதமான குடும்பங்களை சார்ந்த மக்களுடைய உணர்வுகள் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய கூட்டம் ஒரு நீண்ட கூட்டம் அல்ல. ஆனால் தமிழ் மக்கள் சம்பந்தமாக பேச வேண்டிய பல விடயங்களையும் நாங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு சர்வதேச சமூகம் பொதுவாக ஏற்றுக்கொண்ட விடயம். அதை நாங்கள் பிரிட்டிஷ் பிரைம் பிரிதமருக்கும் சொல்லியிருக்கின்றோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் உள்ள ஆட்சி ஒழுங்கு முறையானது அல்ல. மறுபடியால் ஒரு அரசியல் தீர்வின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை கேமரனை சந்திக்க முயன்ற காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பெரும் தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்திருந்த பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் தங்களுடைய கவலைகளை அவரிடம் கொட்டி தீர்ப்பதற்கும் காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். யாழ் நூலகத்தில் வடமாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகிறிருந்த பிரிட்டிஷ் பிரதமரிடம் தங்களுடைய மகஜர்களை கையளிப்பதற்காக நூற்றுக்கணக்கானவர்கள் யாழ் நூலக பகுதியில் வீதியோரத்தில் திரண்டிருந்தார்கள். கருப்பு துணியினால் வாயை கட்டியபடி காணாமல் போயுள்ள தமது உறவினர்களுடைய படங்களை ஏந்திய வண்ணம் அவர்கள் மெழுகுதிரியை ஒரு கையில் பிடித்தபடி அமைதியாக காத்திருந்தார்கள்.
தங்களுடைய உறவுகளை மீட்டு தருமாறு மிகவும் உருக்கமான வேண்டுகோள் என்றை இவர் டேவிட் கேமரூன் அவர்களுக்கு ஊடாக சர்வதேசத்துக்கு வைத்திருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக தங்களுடைய உறவுகளை தேடும் முயற்சியில் தங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இன்றும் கூட இது ஒரு முடிவாக அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனையில் இந்த காணாமல் போன சரணடைந்த காணாமல் போன உறவுகளை மீட்பது தொடர்பாக சர்வதேசமும் தன்னுடைய முழுமையான கவனத்தை ஈர்ப்பதுடன் இலங்கை அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் இவர்கள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய மக்களின் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம்.
என இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை குறித்து வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிகரன் அவர்கள் தெரிவித்தார். பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுவர்கள் சிலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் விபூஷிகாவும் ஒருவர்.
இதுவரைக்கும் ஒரு பதிலும் இல்ல, அப்பாவும் இல்ல, எனக்கு எங்கட அம்மாவுக்கு மேலாது என் அண்ணா கிடைச்சிடணும், அவர் தான் எங்களை பாக்கணும்
என்றார் 13 வயதுடைய விபூஷிகா. கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் எதிர்பார்த்திருந்த வழியில் பிரிட்டிஷ் பிரதமர் வராத காரணத்தினால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தார்கள். அதே நேரம் ஏட்டிக்கு போட்டியாக அரச ஆதரவாளர்கள் சிலரும் சுலோக ஆட்டைகளை தாங்கிய வண்ணம் பிரிட்டிஷ் பிரதமர் பேச்சுக்கள் நடத்தி கொண்டிருந்த நூலக மண்டபத்திற்கு எதிரில் உள்ள சந்தியில் திரண்டிருந்தார்கள். இதனை அறிந்த காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்களும் நூலகத்தை நோக்கி சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து போலீசாருக்கும் காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கமும் இழுவரையும் ஏற்பட்டது. இதனையடுத்து கலகம் அடக்கும் போலீசார் அழைக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. வடமாகாண முதலமைச்சருடனான பேச்சுக்களை முடித்துக் கொண்டு பிரிட்டிஷ் பிரதமர் குழுவினர் வெளியேறிய போது அவருடைய வாகனத்தை மறைத்து அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு காணாமல் போயுள்ளவர்களின் உறவினர்கள் முயன்றார்கள். அது முடியாமல் போகவே பின்னால் வந்த 2 வாகனங்களை சுற்றி வளைத்து கோஷங்களை எழுப்பி தமது கவலைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தடுத்து நிறுத்தப்பட்ட வாகனங்களை போலீசார் சிரமப்பட்டு மீட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். ஆயினும் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. பிரிட்டிஷ் பிரதமருடனான பேச்சுக்களில் வடமாகாண முதல்வருடன் கலந்துவிட்டு நூலகத்திலிருந்து வெளியில் வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களின் வாகனத்தை சூழ்ந்து கொண்ட மக்கள் தமது கவலைகளை கொட்டி தீர்த்தனர். வாகனம் செல்ல முடியாதவாறு தடுக்கப்பட்டிருந்ததனால் நூலக வளவுக்குள்ளேயே பின்னால் சென்ற சம்பந்தன் அவர்களின் வாகனத்தை போலீசார் வேறு வழியில் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள்.
வவுனிய செய்தியாளர் மணிக்க வாசகம். யாழ்ப்பாணம் சென்ற டேவிட் கேமரன் உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று அதன் ஆசிரியர் மற்றும் ஊழியர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்று அந்த பத்திரிகையின் துணை ஆசிரியர் தேவராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
பிரிட்டிஷ் பிரதமர் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் பிரதம ஆசிரியர் அவர்களை இருவரையும் சந்தித்து பேசியிருந்தார். அது அந்த மூவருக்கும் இடையில இடம்பெற்ற கலந்துரையாடல் குறித்து தகவல்களை வெளியிடுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆயினும் பிறகு அவர் உதயன் பணியாளர்களுடனும் வெளிப்படையாக உரையாடியிருந்தார். அதிலே இந்த கடந்த காலங்களிலே உதயன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்து அவருக்கு விரிவாக விளக்கப்பட்டது. அவர் அது தொடர்பில் தான் அறிந்திருந்ததாக எங்களிடம் கூறினார். அதேவேளை ஒரு விஷயத்தை அவர் எங்களிடம் குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பை, உதயன் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை பிரிட்டன் நிச்சயமாக மேற்கொள்ளும். இது குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கும் போது தான் அவரிடம் வலியுறுத்துவேன் என்று எங்களிடம் கூறியிருந்தார்.
சார், இந்த பிரிட்டிஷ் பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது என்பது யாழ்ப்பாணத்திலே போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரான இந்த 4 ஆண்டுகளிலும் வடமாகாணத்தில் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ஊடகவியலாளர்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது. அந்த இவரது இந்த வருகை என்பது சர்வதேச கவனத்தை யாழ்ப்பாணத்தின் மீது செலுத்தும் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இதனால் உங்களது பணி நீங்கள் வேலைகளை செய்வதிலே உங்களுக்கு ஒரு மேலும் சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா?
நிச்சயமாக நாங்கள் பிரிட்டன் பிரதமர் என்ற வகையிலே அவர் ஒரு சர்வதேசத்தால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் என்ற வகையில் அவரிடம் நாங்கள் இந்த ஊடகவியலாளருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டிருந்தோம். அதை தான் செய்வதாக அவர் எங்களுக்கு உறுதியளித்து சென்றிருக்கிறார். அதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு அவர் விஜயம் செய்த பயணம் செய்த மேற்கொண்ட பயணம் மிக முக்கியமானது ஒன்றாக இருந்தது. அவரே இதனை நேரில் எங்களிடம் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு நீண்ட நாளாக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அந்த பின்னணியிலே நான் இன்று நிலைமைகளை நேரில் பார்த்திருக்கிறேன். இங்கு என்ன நடக்கிறது என்றை நான் நேரில் அறிந்து கொண்டேன் என்று அவர் எங்களிடம் கூறினார்.
உதயன் பத்திரிகையின் துணை ஆசிரியர் தேவராஜன்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இதேவேளை இலங்கை அரசுடன் இணைந்து செயற்பட்டு மாற்றங்களை ஏற்படுத்தவே இந்தியா விரும்புவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் பிபிசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
காமன்வெல்த் அமைப்பின் உச்சிமாநாடு கொழும்பில் இன்று தொடங்கியிருக்கிறது. இதில் கலந்து கொள்ளாமல் இந்தியாவின் பிரதமர் மன்மோகன் சிங் ஒதுங்கிக் கொண்டிருப்பதன் பின்னணியில் இம்முறை காமன்வெல்த் உச்சிமாநாடு இலங்கையின் சர்ச்சைக்குரிய மனிதுரிமைகள் நிலவரம் பற்றிய விமர்சனங்களால் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றதா என்று பிபிசியின் செய்தியாளர் ஜேம்ஸ் ராபின்ஸ் இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார்.
Well, fortunately, people have been sensible, and I think that they've understood, certainly in our case, they've understood that there were a complex range of issues.
அதிர்ஷ்டவசமாக இங்கு எல்லோரும் விளக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவின் நிலைமையை இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கலுக்குரிய பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றபடியால் தான் பிரதமரால் இம்முறை இந்தியாவை விட்டு வர முடியாமல் போனது. இலங்கையின் மனிதுரிமைகள் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகள் இருப்பவர்கள் பிரதமர் இங்கு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது உண்மைதான். அது இருதரப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம். அது தொடர்பில் நாங்கள் இலங்கையுடன் தொடர்பில் இருக்கின்றோம். எங்களது நிலைப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றோம். இலங்கை இன்னும் இந்த விவகாரங்களை எப்படி கையாள்வது என்ற அனுபவங்களை பெறப்பெற அவர்கள் அதில் முன்னேற்றம் காட்டுவார்கள். இது எங்களது பிரச்சினை மட்டுமல்ல, இது எங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொது விவகாரம். நாங்கள் தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் தொடர்புகளை தொடர்வோம் என்றார் இந்திய வெளியுறவு அமைச்சர். இன்றைய மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசிய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் அடிப்படை உரிமையான உயிர் வாழும் உரிமையை பாதுகாத்திருப்பதாக கூறியிருக்கிறாரே, அது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று ஜேம்ஸ் ராபின்ஸ் மீண்டும் கேட்டார்.
If you take a objective position, then we would need to take into account that the war had extracted an enormous human price on Sri Lanka and indeed on
ஒரு பக்கச்சார்பற்ற யதார்த்தமான நிலைப்பாட்டை எடுத்தால் இலங்கையிலும் இந்தியா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளிலும் இந்த போர் பெருமளவிலான மனித உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று பேச்சுவார்த்தை வழிகள், மற்றது பேச்சுவார்த்தை அற்ற தர்க்க நியாய அடிப்படையிலான போரின் முடிவு. துரதிர்ஷ்டவசமாக இந்த பேச்சுவார்த்தை வழி இங்கு சாத்தியப்படவில்லை. குறிப்பாக சில ஐரோப்பிய நாடுகள் அதற்கு முயற்சி செய்து பார்த்தன, ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. போர் கடைசியாக முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த போரை ஒரு பக்கத்தில் வைத்தாலும் பொறுப்புக்கூறல், மேல்கட்டுமானம், உண்மை அறிதல் மற்றும் நல்லிணக்கம் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விவகாரங்களை இலங்கை அரசாங்கத்தின் பங்களிப்பும் பொறுப்பும் இல்லாத விடயங்களாக நாங்கள் பார்க்க முடியாது. இலங்கைக்கு வெளியில் இருக்கின்ற நாங்கள் அவை பற்றி தீர்மானிக்கவும் முடியாது. அதில் இலங்கை அரசின் ஈடுபாடும் வெளிப்படைத்தன்மையும் தேவைப்படுகிறது. பல ஆண்டுகால துயரத்திலிருந்து மீண்டு வந்து ஐக்கிய நாடாக மீண்டும் இலங்கையை கட்டியெழுப்புவதுதான் இங்கு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றார் சல்மான் குர்ஷித். இலங்கையில் முழுமையான சுதந்திரமான விசாரணை நடத்தப்படுவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னும் அதிகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரான் கூறியிருப்பதுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சர்,
Well, I imagine the issue is not of an independent inquiry because the president has spoken of an independent inquiry. There is, after all, the
இங்கு பிரச்சனை சுதந்திரமான விசாரணை என்பதல்ல. ஜனாதிபதி சுதந்திரமான விசாரணை பற்றி பேசியிருக்கிறார். எல்எல்ஆர்சி இருக்கிறது, அது முன்வைத்துள்ள நீண்ட காலத்துக்குரிய பரிந்துரைகள் இருக்கின்றன. இலங்கையின் வடக்கே உள்ள மக்களின் புனர்வாழ்வுக்காக பல வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா என்ற வகையில் எங்களுக்கு இவை தெரியும். நாங்களே அவற்றில் ஈடுபட்டிருக்கின்றோம். 50,000 வீடுகள், பள்ளிக்கூடங்கள், சமூக நிலையங்கள், இப்படி உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். இவையெல்லாம் வெளிப்புற தோற்றத்தில் இருக்கின்றன. மறுபுறத்தில் உணர்வுபூர்வமான விடயங்களும் இருக்கின்றன. பொறுப்புக்குரல், பாதுகாப்பாக இருக்கும் உணர்வு, இப்படி பல விடயங்களில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. இவற்றை பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் எட்ட முடியும். நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டை பல வழிகளில் வெளிப்படுத்த முடியும். பிரிட்டிஷ் பிரதமர் சொல்லியவாறும் அதனை வெளிப்படுத்த முடியும். ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவையில் சில நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்து சொல்லிய விதத்திலும் அதனை கூற முடியும். அதே போல நாங்கள் சொல்லுகின்ற பாணியிலும் அதனை செய்ய முடியும். அதாவது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை அது. அது நாங்கள் நல்ல பெயர் எடுத்துக் கொள்வதற்கான வழிமுறை அல்ல. எங்களது நிலைப்பாடு உண்மையிலேயே நேர்மையாக முன்னெடுக்கப்படுகிறது. உயர்ந்த மட்டத்திலான பொறுப்பு குரலையும் இனங்களுக்கிடையில் ஒரு வசதியான சூழ்நிலையும் உருவாக்குவதற்கான வழிமுறைதான் அது என்றார் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளாத காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய குழுவுக்கு தலைமை தாங்கி சென்றிருக்கின்ற வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்.
செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. 1982 ஆண்டுக்கு பின் இலங்கை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்களை சேகரிக்கப் போவதாக இலங்கை அரசு இன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
1982 ஆண்டுக்கு பின்பு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பதற்கு இலங்கை குடிசன மதிப்பீட்டு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையொன்றுக்கு அமையவே இந்த வேலைத்திட்டத்தை அமல்படுத்த தீர்மானித்ததாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் DCA குணவர்தன BBCயிடம் தெரிவித்தார். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்த வேண்டுமானால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் மரணமடைந்த நபர்கள் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சேகரிக்க வேண்டுமென நல்லிணக்க ஆணைக்குழுவினால் பரிந்துரையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமையவே நாம் இந்த புள்ளி விபர மதிப்பீட்டை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இந்த மதிப்பீடு எதிர்வரும் 25 திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. கிராம சேவா அதிகாரிகளை பயன்படுத்தி வீடுகள் மற்றும் அகதி முகாம்களுக்கு சென்று தகவல்களை சேகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் DCA குணவர்தன. 3 இந்த மதிப்பீட்டை பூர்த்தி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த அவர் பின்பு புள்ளி விபரங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். இதேவேளை இலங்கை போரில் காணாமல் போன முஸ்லீம்கள் தொடர்பான ஜனாதிபதி விவரங்களை ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக கிழக்கு மாகாண சபை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1990 ஆண்டுக்கு பின்னர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் முஸ்லீம்களின் விவரங்கள் தற்போது தனியாக திரட்டப்பட்டு வருகின்றன. யுத்த சூழ்நிலையின் பின்னணியிலும் இன வன்முறைகளின் போதும் 100+ முஸ்லிம்கள் காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்காகவே இந்த விவரங்கள் திரட்டப்படுவதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக்.
அதிலே கூடுதலாக தமிழ் சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வடகிழக்கிலே இன்னமோ சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் அல்லது அவர்களில் காணாமல் போனவர்கள் சம்பந்தமான விடயங்களையும் எல்லா இடங்களிலும் அது புறக்கணிக்கப்பட்டு வருவதாகத்தான் நான் அறிகின்றேன். காத்தாங்குடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கூட நான் சொல்வதானால் 1990 12 7 மாதம் குருக்கள் மடத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 68 பேருக்கு மேல் காணாமல் போனார்கள். அதிலே ஹஜ்ஜிக்கு சென்று அவர்களை வழி அனுப்பி விட்டு வந்தவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 68 பேர் அதில் காணாமல் போனார்கள். இவரை எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. அது சம்பந்தமாக படையினர்களால் காணாமல் போன என்கிற விட தமிழ் சமூகத்துக்கு இருந்தாலும் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த காலத்திலே பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டவர்கள் அது சம்பந்தமான விடயங்கள் வந்து சர்வதேச ரீதியாகவும் நாட்டுக்குள்ளும் பேசப்படுகின்ற அந்த வீதம் வந்து இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே நான் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக ஆராய்கின்ற இந்த ஆணைக்குழுவினூடாக இதற்கு ஒரு தீர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் இதே சர்வதேச ரீதியாக எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இழப்பையும் இவ்வாறு நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறான விடயங்களை நான் முன்னெடுத்து செல்கின்றேன்
என்று தெரிவித்த அவர் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தற்போது மரணச் சான்றிதழ்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் காணாமல் போனதாகவே கருதப்படுகின்றார்கள் என்றும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
கொல்லப்பட்டிருப்பார் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருக்காக இத்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மார்க்சிஸ்ட் கிரியை ஒன்று இருக்கின்றது. குறிப்பிட்ட ஆண் கடத்தப்பட்டிருந்த அந்த ஆணுடைய மனைவி 4 months 10 days அவர் கட்டாயம் வெளியிலே வராமல் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய கடமை இருக்கின்றது. அந்த கிரியையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 10-20 காத்திருக்காமல் அந்த கிரியையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் காணாமல் போல இருப்பார்கள் என்கின்ற அந்த விடுகோளில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற அந்த உறுதி கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அவர் அந்த கிரியை செய்வதற்காக பார்த்தீர்கள். அவர்கள் மரண சான்றிதழ் பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே காணாமல் போனவர்கள் தான். அவர்கள் காணாமல் போனவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்ற ஒரு வெடுகோளில் அந்த மரண சான்றிதழ் எடுக்கப்பட்டிருக்கின்றே தவிர அவர்கள் இன்று வரை காணாமல் போனவர்கள் தான். அதை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய ஆணை குழுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கொல்லப்பட்டார்களா, அவர்களுக்கு என்ன நடந்த என்கின்ற அந்த விடயத்தை அறிய தேவைப்பாடு அவர்களுக்கு ஒரு தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.